வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண் கழிவுகளிலிருந்து வெப்ப எரிவாயு உற்பத்தி மற்றும் அதனுடைய பயன்கள் பற்றி இந்நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார் முனைவர் மகேந்திரன் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு அறிந்து கொள்வோம், வாருங்கள்.
வணக்கம். நாம் இன்று வேளாண் கழிவுகளிலிருந்து வெப்ப எரிவாயு உற்பத்தி மற்றும் அதன் பயனை பற்றி பார்ப்போம். முதலில் வேளாண்மை கழிவுகள் என்பது நம் அறுவடைக்கு பின் நமது நிலங்களில் உள்ள கழிவுகளாகும். இந்த கழிவுகளின் தன்மையை பொறுத்து நாம் அதை வெப்பமுறையாக மாற்றலாமா அல்லது நுண்ணுயிர் கொண்டு மாற்றலாமான்றதை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். முதலில் இதற்கு வந்து ஈரப்பதத்தை பொறுத்து, ஈரப்பதம் 15% அதிகமாக இருந்தால் அதை வந்து உயிர் நுண்ணுயிர்களை கொண்டு சிதைத்து எரிபொருளாக மாற்றலாம். அதற்கு வந்து 2 முறைகள் உள்ளன. ஒன்று வந்து சாண எரிவாயு உற்பத்தி முறை. அதுக்கு வந்து காற்றில்லா நிலையில் சாண எரிவாயு கலன்களில் இட்டு எரிவாயு உற்பத்தி செய்யலாம். 2வது முறை வந்து கம்போஸ்டிங்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கம்போஸ்டிங் உரம் தயாரிக்கிறதுக்காக காற்றுள்ள நிலையில் வந்து பயன்படுத்தலாம். அதே வந்து ஈரப்பதம் வந்து 15% குறைவாக இருக்கும் பொழுது அதை வந்து வெப்ப முறையில் வந்து நம்ம எரிவாயுகளாக வந்து பயன்படுத்தலாம். அதை பற்றி நம்ம இப்பொழுது பார்ப்போம். இந்த வெப்ப வேதியியல் முறை என்பது வந்து நம்ம வெப்பப்படுத்தக்குள்ள அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள். இதை வந்து பார்த்தோம்னா 3 முதன்மை முறைகளில் வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எரித்தல் முறை. எரித்தல் முறையில் வந்து நம்ம அடுப்பெரிக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து எரித்தல் முறைன்னு சொல்லுவோம். எரித்தல் முறையில் வந்து அதாவது 1 கிலோ வந்து கழிவை வந்து எரிக்கிறதுக்கு 12-13 கிலோ ஏர் நம்ம காற்றை வந்து பயன்படுத்துகிறோம். அப்போ காற்றை வந்து கொடுத்தோம்னா தான் வந்து எந்த ஒரு பொருளுமே எரியறதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைன்றது நமக்கு தெரியும். அந்த ஆக்சிஜன் வந்து காற்றில் வந்து 21% இருக்குது. அதுக்கு வந்து நம்ம காற்றை வந்து கொடுக்குறோம். இப்போ வந்து ஒரு பொருள் வந்து முழுமையாக எரியணுனாக்க அதுக்கு வந்து தேவையான அளவான காற்றை வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து புகை இல்லாமல் வந்து எரியும். அது வந்து எரித்தல் முறைன்னு சொல்கிறோம். இந்த எரித்தல் முறையை வந்து நம்ம சின்ன இதில் பயன்படுத்த தான் வந்து அடுப்பெரிக்கிறது. இதையே வந்து நிறைய இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பயோமாஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. பவர் ஜென்ரேஷன், நம்ம இப்போ எப்படி கோல் அதை கொண்டு உற்பத்தி செய்கிறாங்களோ, ஸ்டீம் உற்பத்தி செய்கிறோமோ, அதே மாதிரி வந்து இந்த பயோமாஸையும் வந்து எரித்து ஸ்டீம் உற்பத்தி பண்ணி அதிலேருந்து மின்சாரம் தயாரிக்கலாம். அது வந்து பெரிய முறையில் பயோமாஸ் பேஸ்டு பவர் பிளான்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் 7-8 இடத்துல இருக்குது. பட் அது இன்றைய நிலைமையில் வந்து அது இயக்காமல் இருக்காங்க. ஏன்னா அதனுடைய மின்சார உற்பத்தி செலவு வந்து அதிகம்ன்றதுனால அதை இயக்காமல் இருக்காங்க. அடுத்தது வந்து காற்றில்லா வெப்பச்சிதைவு முறை. இந்த பைரலிசிஸ்ன்னு சொல்லுவாங்களா, மூட்டம் போடுறதுன்னு சொல்லுவோம். அந்த மூட்டம் போடுற முறையில் வந்து நம்ம வந்து கறி உற்பத்தி செய்கிறோம். முன்னெல்லாம் வந்து கறி உற்பத்தி செஞ்சு அந்த கறியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். கறியை வந்து இண்டஸ்ட்ரிக்கும் பயன்படுத்தலாம், நம்ம அடுப்பெரிக்கிறதுக்கும் வந்து இந்த கறிகளை வந்து பயன்படுத்தலாம். அதிலேயே வந்து அதனுடைய தன்மைக்கு ஏற்ப, அதாவது அதனுடைய தன்மையை பொறுத்து கறி தயாரிக்கலாம். அதுலேருந்து வந்து எரிவாயு தயாரிக்கலாம். அதே மாதிரி வந்து அதுலேருந்து திரவ எரிபொருள் வந்து தயாரிக்கலாம். அதை வந்து பைரலிசிஸ்னு சொல்லுவோம். அடுத்தது 3வது முறை தான் வந்து கேசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது வந்து வெப்ப எரிவாயு முறைன்னு சொல்லுவோம். நம்ம இதில் ஒன்றுன்னா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெப்ப எரித்தல் முறை பார்த்தோம். 2வது வந்து காற்றில்லா வெப்ப சிதைவு முறை. அந்த பைரலிசிஸ்ன்னு சொன்னீங்களா, அந்த பைரலிசிஸ் வந்து 2 வகை உண்டு. ஒன்று வந்து வேகமாக காற்றில்லா வெப்ப சிதைவு முறை, 2வது வந்து மெதுவான காற்றில்லா வெப்ப சிதைவு முறை. இந்த வேகமான காற்றில்லா வெப்ப சிதைவு முறையில் வந்து பார்த்தோம்னா குறைந்த நேரத்தில் அது வந்து சிதைச்சிருவோம். அதே மாதிரி அதனுடைய வெப்பநிலை பார்த்தோம்னா 1 வினாடிக்கு 0.1 முதல் 1 வினாடிக்கு 10 டிகிரியிலிருந்து 100 டிகிரி வெப்பநிலையில் ஹீட் பண்ணக்குள்ளே என்ன ஆகுன்னா அது வந்து அதில் உள்ள கேஸ் எல்லாம் வந்து நமக்கு வெளிவரும். இந்த கேஸை வந்து குளிர்வித்தோம்னா நமக்கு வந்து அது வந்து திரவமாக வந்து மாறும். அதே மாதிரியே வந்து ஒரு பொருளை வந்து எரிக்கக்குள்ளே மீதி இருக்கு இல்லைங்களா, அது வந்து பயோச்சார்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தோம்னா 10-15% கிடைக்கும். இந்த திரவ பொருள் வந்து அது ஆயில்னு சொல்கிறாங்களா, அது வந்து 55-60% நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து இதில் வந்து கண்டன்ஸ் ஆகாத அந்த வாயு இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தோம்னா 10-15% இருக்கும். 2வது முறை வந்து மெதுவான காற்றில்லா வெப்ப சிதைவு முறை. அந்த வெப்ப சிதைவு முறையின் மூலம் தான் நமக்கு வந்து கறி தான் வந்து அதிகமாக கிடைக்கும். கறி வந்து பார்த்தோம்னா 50-60% வந்து கறி கிடைக்கும். இதை மூட்டம் போடுறோன்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரியான வகை. இதில் வந்து பார்த்தோம்னா வெப்பநிலை வந்து 400-500 டிகிரி செல்சியஸில் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த மெதுவான காற்றில்லா வெப்ப சிதைவு முறையை பயன்படுத்தி நம்ம வந்து பயோச்சார்னு சொல்கிறீங்களா, பயோச்சாரை வந்து உற்பத்தி பண்ண முடியும். இந்த பயோச்சாருக்கு உற்பத்திக்கான கலன் வந்து எங்களுடைய துறையில் வந்து வடிவமைச்சிருக்கோம். அந்த கலனுடைய கொள்ளளவு வந்து 30 கிலோ வேஸ்ட்டு வந்து பிடிக்கும். கருவி ஈக்குவதற்கான ஆற்றல் வந்து 3 கிலோ, அதாவது செயல்திறன் வந்து 34%. இதனால் வந்து 34% நமக்கு பயோச்சார் வந்து கிடைக்கும். இது வந்து பேட்ச் டைப் ரியாக்டர். ஒரு பேட்சுக்கான நேரம் வந்து 3 மணி நேரம் ஆகும். இதில் வந்து கறி உற்பத்தி வந்து 11 கிலோ கறி வந்து நமக்கு கிடைக்கும். இந்த கறி வந்து அடுப்புகளுக்கும் நீராவி கொதிகலன்களுக்கும் வந்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து உயிர்ம கரிமத்துகள் உற்பத்தி கலன். இதனுடைய கொள்ளளவு வந்து 1 கிலோ. இந்த கறிவை இயக்குவதற்கான ஆற்றல் வந்து 0.5 to 0.75 கிலோ வந்து கிடைக்கும். உள்ளிருப்பு நேரம் வந்து 45 to 60 நிமிடம். கறி உற்பத்தி வந்து 340 கிராம் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த கலனம் வந்து இங்கே வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கிடைக்கும். இதனால் இந்த உயிர்ம கரிமத்துகள்களின் பயன்கள் என்னென்னு பார்த்தா, விளைநிலங்களில் கிடைக்கும் கழிவுகளை கொண்டு இந்த கரிம துகள்களை தயாரிக்கலாம். இதுதான் பயோச்சார்னு சொல்லுவோம். இத்துகள்கள் மண்ணின் கரிம அங்கச்சத்து, நீர் தங்கும் சத்து அதாவது வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்றது, அப்புறமா அயனி பரிமாற்று போன்றவை அதிகரிக்க செய்கிறது. ஈசின்னு சொல்கிறீங்களா, அந்த ஈசியை வந்து அதிகரிக்க செய்கிறது. இதை மண்ணில் உபயோகிப்பதன் மூலம் ரசாயன உரன் பயன்பாடு குறையும் மற்றும் ஊட்டச்சத்து இழப்பை குறைத்து விளைச்சலை அதிகரிக்கும். மேலும் இந்த உயிர்ம கரிமத்துகளானது பசுமை குடியில் வாயுக்களின் வெளியேற்றத்தை தடுத்து வளிமண்டலத்தில் மாசடைவதை தடுக்கிறது. அடுத்ததாக வெப்ப எரிவாயு உற்பத்தி முறை. இதை வந்து கேசிஃபிகேஷன் சொல்லுவோம். இந்த வெப்ப எரிவாயு உற்பத்தி முறையை வந்து நாம் ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்னா எரித்தல் முறை. எரித்தல் முறையில் வந்து 1 கிலோ எரியறதுக்கான காற்றை வந்து முழுமையாக வந்து நம்ம கொடுப்போம். அதாவது 10 to 11 கிலோ காற்றை வந்து கொடுப்போம். பட் வந்து இந்த வெப்ப எரிவாயு உற்பத்தி முறையில் வந்து நம்ம வந்து அதுக்கு தேவையான 25 to 30% காற்றை தான் கொடுப்போம். அப்போ வந்து என்னங்கன்னா, ஃபஸ்ட்டு முறையில் நமக்கு அது வந்து கார்பன் டை ஆக்சைடை முழுமையாக அடைஞ்சிரும். ஆனால் இந்த வெப்ப எரிவாயு முறையில் நம்ம அதுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடு பதிலாக கார்பன் மோனாக்சைடு என்ற வாயுவை வந்து உற்பத்தி பண்ணுவோம். இந்த கார்பன் மோனாக்சைடு என்ற வாயு வந்து எரியக்கூடிய தன்மை உள்ளது. இதை வந்து நம்ம எரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், நேரடியாக வந்து எரிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி என்ஜின்களில் வந்து நம்ம டீசலுக்கு மாற்று எரிபொருளாகவும் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். இன்றைக்கி வந்து 100% வந்து இந்த வாயுவை கொண்டு இயங்கக்கூடிய என்ஜின்கள் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிது. இதில் வந்து பார்த்தோம்னா வெப்ப எரிவாயு முறைக்கு வந்து இந்த கலன்களில் வந்து 4 நிலைகள் வந்து உள்ளது. முதல் நிலை வந்து ஈரப்பதம் வெளியேற்றுதல், 2வது நிலை காற்றில்லா வெப்ப சிதைவு மூலம் வாயுக்களை வெளியேற்றுதல், 3வது எரித்தல், 4வது குறைத்தல். இந்த 4 நிலைகள் வந்து கலனில் வந்து நடக்கும். ஒவ்வொரு இதில் பார்த்தோன்னா ஈரப்பதம் வெளியேற்றுதல், நான் முன்னே சொன்னீங்கன்னா வேளாண்மை கழிவுகள் வந்து 15%க்கு கம்மியாக உள்ள ஈரப்பதம் உள்ள பொருட்களை இந்த மாதிரியான வெப்ப மாற்றுதலுக்கு உட்படுத்தலாம். அப்படி உட்படுத்தும் பொழுது அதில் உள்ள ஈரப்பதம், அந்த 15% ஈரப்பதம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த முதல் நிலையில் வந்து 100 டிகிரி வெப்பநிலையில் இதை வந்து முழுமையாக வந்து அதில் உள்ள நீர் ஆவியை வந்து வெளியேற்றணும், அதில் உள்ள நீராவியாக வெளியேற்றிவிடும். 2வது நிலை வந்து காற்றில்லா வெப்பச்சிதைவு மூலம் வாயுக்களை வெளியேற்றுதல், 100 to 250 or 300 degrees வெப்பநிலையில் நம்ம அதை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள வாயுக்கள் அதாவது வாயுவாக மாறக்கூடிய வாயுக்கள் வந்து வெளியேறும். அந்த வாயுக்கள் வந்து எரியக்கூடிய தன்மை உள்ளது. நீங்களே பார்த்தோன்னா இந்த அடுப்பெருக்கிக்குள்ளே பார்த்தோங்கன்னா ஒரு வகையான நம்ம விறகுக்கு மேலே பார்த்தோம்னா ஒரு வாயு எரிஞ்சிகிட்டு இருக்கோம், மஞ்சள்லேருந்து ப்ளூ கலர் மாதிரி எரிஞ்சிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான வாயுக்களை வந்து அந்த டைமில் வந்து அந்த 200 to 250 degrees வெப்பநிலையில் உற்பத்தி ஆகும், சரிங்களா. அடுத்து 3வதாக எரித்தல். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு எரியக்கூடிய பொருளில் வந்து பார்த்தோம்னா கார்பன் ஹைட்ரஜன் என்ற மூலக்கூறுகள் இருக்கும். இந்த கார்பன் வந்து எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடாக வந்து மாறும், ஹைட்ரஜன் எரிஞ்சுன்னா நீர் ஆவியாக வந்து மாறிடும். இந்த 3வது நிலையில் வந்து இந்த அதில் உள்ள கார்பன் ஹைட்ரஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் நீர் வந்து நீர் ஆவியாகவும் வந்து மாற்றப்படும். அடுத்து 4வது வந்து குறைத்தல். குறைத்தல்ன்றக்குள்ள என்ன ஆகுனாக்க, இந்த கார்பன் டை ஆக்சைடு மாறுச்சு இல்லைங்களா, அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிக வெப்பநிலையில் திண்மம் வேதி மாற்றம் அடைந்து நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து அந்த கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து மீத்தேன் என்ற எரியக்கூடிய வாயு வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஹைட்ரஜன்ற வாயுவும் இதில் வந்து 4வது நிலையில் வந்து நமக்கு கிடைக்கும், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதை உற்பத்தி செய்கிறதுக்கான கலன்கள். இந்த கலன்கள் வந்து பார்த்தோம்னா 3 வகையான கலன்கள் இருக்கிறது. 1 வந்து மேல்நோக்கு வெப்ப எரிவாயு உற்பத்தி கலன், 2வது வந்து கீழ்நோக்கு வெப்ப எரிவாயு உற்பத்தி கலன், 3வது வந்து கிடைமட்ட வெப்ப எரிவாயு உற்பத்தி கலன். இந்த 3 வகையான கலன்களுமே வந்து இங்கே இருக்குது. நமக்கு வந்து நேரடியாக வந்து எரிவாயு உற்பத்தி பண்ணி அதை எரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம்னா முதல் வகையான கலன் மேல்நோக்கு வெப்ப எரிவாயு உற்பத்தி கலன் வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா அதில் வந்து தார்ன்ற ஒரு கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதே வந்து எஞ்சினை இயக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம்னாக்க கீழ் நோக்கு வெப்ப எரிவாயு உற்பத்தி கலனை வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் வந்து தாருடைய அளவு வந்து குறைவாக இருக்கும். இந்த கிடைமட்ட வெப்ப எரிவாயு கலன் வந்து இன்னும் அவ்வளோ கமர்ஷியலாக வந்து இல்லைங்க. நம்ம ஒன்றொன்றா பார்க்கலாம். இந்த மேல்நோக்கு வெப்ப எரிவாயு உற்பத்தி கலன், இவ்வகை உற்பத்தி கலனில் காற்று கலனின் கீழ்ப்புறத்திலிருந்து செல்லும், அதாவது வளிமண்டலத்தில் உள்ள காற்றை வந்து இந்த ரியாக்டருடைய கீழ்ப்பகுதிக்கு வந்து கொடுப்போம், கீழேருந்து மேலே மூவ் ஆகும். அதே வந்து நம்ம போடுற அந்த கழிவுப் பொருட்கள் வந்து மேலேருந்து கீழே வந்து மூவ் ஆகும். இதில் வந்து பார்த்தோம்னாக்க இதிலே அந்த நான்கு நிலைகளும் வந்து நடைபெறும். ஒன்று வந்து ஈரப்பதம் வெளியேறுதல், ரெண்டாவது வந்து காற்றில்லா வெப்ப சிதைவு மூலம் தார் மற்றும் வாயுக்கள் வெளியேறுதல், மூன்றாவது வந்து எரித்தல், நான்காவது வந்து ஒடுக்குதல் ஆர் குறைத்தல். இந்த வினைகள்லாம் நடைபெற்று நமக்கு வந்து கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், மீத்தேன் இது எல்லாமே எரியக்கூடிய வாயுகள், இது கூட வந்து எரியாத இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து கிடைக்குங்க. இரண்டாவது வந்து கீழ்நோக்கு வெப்ப எரிவாயு உற்பத்தி கலன். இவ்வகை கலன்களில் காற்றும், அதாவது காற்று வந்து நம்ம மேலேருந்து கொடுப்போம், அதே மாதிரி வந்து பொருட்களும் வந்து மேலேருந்து போகும், ரெண்டும் வந்து ஒரே திசையில் வந்து போகும். இதுக்கு முன்ன பார்த்த கலனில் வந்து ரெண்டு எதிரெதிர் திசையில் போகும், காற்று வந்து கீழேருந்து மேலே போகும், பொருட்கள் வந்து மேலேருந்து கீழே வரும். இந்த வகையில் வந்து கீழே வந்து லாஸ்ட்டாக வந்து எரித்தல் நடக்கிறதுனால என்ன ஆகுன்னா இந்த தார் மூன்றாவது நிலையில் உற்பத்தியான தார் வந்து எரிந்து நமக்கு வந்து அதனுடைய தாருடைய அளவு வந்து கம்மியாக கிடைக்கும். அதனால தான் இந்த வகையான கலன்களை வந்து நம்ம என்ஜின் இயக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தலாம். இதன் மூலம் இயங்கும் என்ஜின் வந்து எங்கக்கிட்டையும் இருக்குது. எங்கக்கிட்ட உள்ளது வந்து பார்த்தோம்னா 80% வந்து இந்த உற்பத்தி வாயுவும், 20% வந்து டீசலும் கொண்டு இயங்கக்கூடிய என்ஜின். இன்றைக்கெல்லாம் கமர்ஷியலாக வந்து மார்க்கெட்டில் வந்து நமக்கு 100% கேஸினால் இயங்கக்கூடிய என்ஜின்கள்லாம் இருக்குது. இந்த மூன்றாவது வகை சொன்னலைங்களா, கிடைமட்ட வெப்ப எரிவாயு உற்பத்தி கலன். இவ்வகை கலன்களில் காற்று வந்து கிடைமட்டமாக, அதாவது சைடில், முன்ன ரெண்டு பார்த்தது வந்து ஒன்று கீழேருந்து மேலே போகும், இன்னொன்று வந்து ரெண்டாவது வகை வந்து மேலேருந்து கீழே வரும், இந்த மூன்றாவது வகையில் வந்து சைடில் இருந்து ஏர் வந்து சப்ளை பண்ணுவோம். இக்கலனில் முதலில் ஈரப்பதம் வெளியேறும் நிலையும், அதைத் தொடர்ந்து வாயுக்கள் வெளியேறும் நடைபெறும். அதே மாதிரி கலனில் வந்து எரித்தலும் இந்த ஒடுக்குதலும் வந்து ஒரே நேரத்தில் வந்து நடைபெறும். ஆனால் இந்த மாதிரியான கலன்கள் வந்து நமக்கு கமர்ஷியலாக இன்னும் அப்ளிகேஷன்ஸுக்கு வரல, மற்ற ரெண்டும் வந்து நமக்கு கமர்ஷியல் அப்ளிகேஷனில் இருக்குங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சில உயிர் எரிபொருட்களை கொண்டு இயங்கும் வெப்ப உற்பத்தி கலன்களை வடிவமைத்துள்ளது. அந்த கலன்களை பற்றி பார்ப்போம். முதல் கலன் வந்து விறகினால் இயங்கக்கூடிய வெப்ப எரிவாயு உற்பத்தி கலன். இந்த கலன் வந்து ஒரு மணி நேரத்திற்கு 50,000 கிலோ கலோரி கூடிய வெப்பத்திறனை வந்து வெளியிடும். இதனுடைய இடுபொருள் வந்து விறகு, அதாவது ஒரு மணி நேரத்திற்கு 20-25 கிலோ விறகு வந்து நம்ம இதுக்கு உட்செலுத்தணும். எரிவாயு உற்பத்தி வந்து 50 கனமீட்டர், ஒரு மணி நேரத்துக்கு 50 கனமீட்டர் எரிவாயு வந்து உற்பத்தி ஆகும். இதனுடைய கொள்ளளவு வந்து 185 கிலோ மரத்துண்டுகளை வந்து இந்த கலன் வந்து எடுத்துக்கொள்ளும். பயன்பாடுகள், இவ்வகை கலன்களை வந்து அரிசி ஆலை, மஞ்சள் வேக வைத்தல் முதலான பதன் செய்ய ஆலைகளுக்கு, நீராய்வு உற்பத்தி மற்றும் பிற வெப்ப தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். இதனுடைய ஒட்டுமொத்த செயல்திறன் 40% ஆகும். இரண்டாவது, கரும்பு சக்கையால் இயங்கும் வெப்ப எரிவாயு உற்பத்தி கலன். இக்கலனிற்கு இடுபொருளாக ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 135 கிலோ கரும்பு சக்கையை இட வேண்டும். எரிவாயு உற்பத்தி ஒரு மணி நேரத்துக்கு 250 கனமீட்டர் கிடைக்கும். இதனுடைய கொள்ளளவு 250 கிலோ. பயன்பாடு, வெள்ளம் தயாரிக்க மற்றும் பிற வெப்ப தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். இதனுடைய ஒட்டுமொத்த செயல்திறன் 50% ஆகும். மூன்றாவது, நெல் ஊமியால் இயங்கும் வெப்ப எரிவாயு உற்பத்தி கலன். இக்கலனை கொண்டு ஒரு மணி நேரத்திற்கு 10,000 முதல் 15,000 கிலோ கலோரி வெப்பம் உற்பத்தி செய்யப்படும். இதற்கு இடுபொருளாக ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 6 முதல் 8 கிலோ இடுபொருள் வேண்டும். எரிவாயு உற்பத்தி ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 10-12 கனமீட்டர் உற்பத்தி ஆகும். இதன் கொள்ளளவு 10 கிலோ. இதன் பயன்பாடு, அரிசி ஆலை மற்றும் பிற வெப்ப தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். செயல்திறன் 55-60% ஆகும். நன்றி.
மற்றும் அதனுடைய பயன்கள் பற்றி முனைவர் மகேந்திரன் அவர்கள் விரிவாக எடுத்து கூறியுள்ளார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு